بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தர்பியாவில் நாங்கள் நேர்வழி பெற்ற நான்கு ஹலீஃபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கவிருக்கிறோம், பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது உமர் புல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உமர் புல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 13 23 வரைக்கும் இவர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. இவரை நாங்கள் அறிமுகம் செய்கிற நேரத்தில் இரண்டு விதமாக அறிமுகம் செய்யலாம். ஜாஹிலியா காலத்தில் உமர் இப்னு ஹத்தாப், இஸ்லாத்தில் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய பெயர் உமர் இப்னு ஹத்தாப் இப்னு நுஃபைல் இப்னு அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடியது. சுருக்கமாக நாங்கள் உமர் இப்னு ஹத்தாப் என்று எங்களிடத்திலே பிரபல்யமாக இருக்கிறார்கள், அப்படியே பாடமாகிக் கொண்டா போதும். இவர்கள் பனு அதி இப்னு காப் என்ற பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். அதே போன்று இந்த பனு அதி இப்னு காப் என்ற பரம்பரையை சேர்ந்தவர்கள். இவர்கள் குறைஷிகளின் சிறியதொரு கிளை. இவர்கள் ஜாஹிலியா காலத்திலே மிகப்பெரும் பிரபல்யம் பெற்றவராகவோ அல்லது இவர் அறியப்பட்ட மிகப்பெரும் ஏதாவது ஒரு விதயத்தை கொண்டு அறியப்பட்டவராக இருந்தாரா என்று கேட்டால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அப்படி இருக்கவில்லை. ஆனால் இவர் ஒரு சாதாரண ஒருவராக இருந்தார். இஸ்லாமில் இல்லை என்றிருந்தால் இவர் அறியப்பட்டிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு உள்ளவராகத்தான் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்தார்கள். ஜாஹிலியா காலத்திலே இவரிடத்தில் காணப்பட்ட பண்புகளில் சிலதை நாங்கள் பார்த்தால், இவர் முரட்டுத்தனம் உள்ளவராக இருந்தார், கடினமான போக்குள்ளவராக இருந்தார். அதே போன்று அனைத்தையும் மிஞ்சிய ஒரு வீரராக இருந்தார். மிகப்பெரும் வீரராகவும் இவர் காணப்பட்டார். அதே நேரத்தில் இவர் நபித்துவம் கிடைத்து 6வது வருடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தில் 30 வாழ்ந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் 35 இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே இவர்களுடைய வரலாறை சொல்கிற நேரத்தில் நாங்கள் முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புகளை நாங்கள் பார்க்கலாம். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பிர் அரீசன் சொல்லக்கூடிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நான், அதாவது அபு மூசா அல் அஷ்அரி, நான் இன்றைய நாள் முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர்கள் அங்கே இருப்பது கேள்விப்படுகிறது, நான் அங்கே சென்று அடைகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு உள்ளே இருக்கிறார்கள், நான் அவர்களுடைய அந்த நுழைவாயிலுக்கு காவலாக இருக்கிறேன். அந்த நேரத்தில் பல சஹாபாக்கள் வந்தார்கள். நீளமான ஹதீஸ். அந்த சஹாபாக்களில் ஒருவரான உமர் இப்னு ஹத்தாபும் வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. உத்தரவு கேட்கிறார்கள், உத்தரவு வழங்கப்படுகிறது. உத்தரவுடன் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யுங்கள். இது ஒரு சிறப்பு. அடுத்த சிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்னுல் ஹத்தாபே, எனது உயிர் எவன் கசம் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, உங்களை ஷைத்தான் ஒரு பாதையில் சந்தித்தால் அந்த பாதையை விட்டும் அடுத்த பாதையில் தான் அவன் செல்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதுவும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். எப்படி பிரார்த்தனை வருகிறது? இறைவா, உனக்கு மிக விருப்பமான இரண்டு பேர்களில் ஒருவரை நீ இஸ்லாத்துக்கு வரவழைத்து அவர்களின் மூலமாக இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து என்று பிரார்த்திக்கிறார்கள். அந்த இருவரில் ஒருவராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறார்கள், அபூஜஹலும் இருந்தார். யாருடைய பேரில் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய பேரில் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இஸ்லாம் என்பது எங்களுக்கு ஒரு வெற்றியாக இருந்தது. அவருடைய ஹிஜ்ரத் என்பது எங்களுக்கு மிகப்பெரும் உதவியாக இருந்தது. அவருடைய ஆட்சி என்பது எங்களுக்கு மிகப்பெரும் அருளாக இருந்தது. நாங்கள் காபா இடத்திலே தொழுவதற்கு, காபாவுக்கு பக்கத்தில் தொழுவதற்கு ஆசையிட்டிருந்தோம். ஆனால் உமர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் தான் அங்கே தொழக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஃபாரூக் என்ற பெயரையும் சூட்டியிருந்தார்கள். யாருமே குறைசிகளில் யாருமே அவருக்கு நோவினை செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கவில்லை. இவர் மிகப்பெரும் வீரராக இவர் இருந்தார். இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாலும் மிகப்பெரும் வீரராக இருந்தார். அந்த வீரத்தின் அடையாளமாக நாங்கள் இதை சொல்லலாம். அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற நேரத்தில் அவர்கள் காபத்துல்லா பக்கமாக வந்து குறைசிகளை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாருடைய தாய் மகனை இழக்க வேண்டும் என்று இருக்கிறதோ, இதோ விளங்குகிறது அந்த பள்ளத்தாக்கு, அதற்கு பின்னால் என்னை வந்து சந்திக்கட்டும் என்று சொன்னார்கள். எங்க போறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. போற நேரத்தில் ஒரு வீர வார்த்தை பேசிவிட்டு அவர்கள் செல்கிறார்கள். அதே நேரத்திலே வஹீ கூட சில நேரங்களில் அவர்கள் பேசுகின்ற, அவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு ஒத்ததாகவே இறங்கியதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக நாங்கள் பத்ர் களத்திலே பிடிக்கப்பட்ட கைதிகள், இந்த கைதிகளை என்ன செய்வதென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களை கொண்டு விட வேண்டும். காஃபிர்கள், எதிரிகள், எதிர்முனையில் இருந்தவர்கள், எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவர்கள், இவர்களை கொண்டு விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை யா ரசூலல்லாஹ், அவர்கள் அவர்களிடத்தில் ஏதாவது வாங்கிவிட்டு அவர்களை விட்டு விடலாம், மன்னித்து விட்டு விடலாம் என்று சொல்கிறார்கள். இந்த கருத்தை, எந்த கருத்தை? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்தை ஆதரித்ததாக குர்ஆன் இறங்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்த நிலையிலே அந்த குர்ஆன் வசனம் இறங்குகிறதை நாங்கள் பார்க்கலாம். அது சூரா அல் அன்ஃபாலில் 67வது வசனமாக இருக்கிறது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மதுபானம் ஹராமாக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறார்கள். அதை ஒட்டியதாக குர்ஆன் வசனம் இறங்குகிறது. இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் முனாஃபிகீன் என்று சொல்லப்படக்கூடிய யாரு? அப்துல்லாஹி இப்னு உபை. அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல், இவனுடைய ஜனாசாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டு தொழுவிப்பதற்கு முன் வருகிறார்கள். அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடவில்லை, இவனுக்கு நீங்கள் தொழுவிக்க கூடாது என்று சொல்கிறார்கள். அதற்கு பின் இவர்கள் தொழுவிக்கவில்லை. அதை ஒட்டியதாக குர்ஆன் வசனம் பின்னால் இறங்கியது. அவர்கள் யாரும் மரணித்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் தொழ வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் பிரார்த்திக்கவும் வேண்டாம் என்ற வசனம் இறங்குவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் யுத்தங்களிலே அவர்களை ஒட்டியவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு கேடயமாக இருப்பார்கள், ஒரு பாதுகாவலராகவும் அவர்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் சிந்திப்பதே கிடையாது, உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வரிசைப்படுத்தி சஹாபாக்களை வரிசைப்படுத்துகிற நேரத்தில் இரண்டாவது சஹாபியாக அவர் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருதப்பட்ட ஒரு சஹாபியாகவே அவர் இருந்தார். அதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு ஆலோசகராகவும், அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு வழக்கரமாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். அதே நேரத்தில் அன்றைய ஆட்சியில் ஆட்சி செய்வதற்கு பெரிய ஒரு பங்கு அளித்த ஒரு நபராகவும் இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்யப்பட்டு அவர்கள் கிலாபத்துக்கு வந்த அந்த வரலாறு ஆரம்பத்திலே சொல்லப்பட்டுச்சு, மறுபடியும் அதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை நினைக்கிறேன். சரி, வெற்றிகள். இந்த வெற்றி சம்பந்தமாக நாங்கள் சொல்ற நேரத்தில் ஒரு சிறு சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லலாம். எப்படின்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் தான் அதிகமாக வெற்றிகள் கிடைத்தன, அதிகமாக நாடுகளை பிடித்தார்கள், எதிரிகளை விரட்டினார்கள். வெற்றின்னு பார்த்தா இவர்களுடைய காலத்தில். அப்ப அங்க என்ன வெற்றி நடந்ததுன்னு கேட்டால், ரோமர்களை ஷாம் பிரதேசத்திலிருந்து முழுமையாக விரட்டி அடித்தார்கள். அதே போன்று பாரசீகர்களையும் முழுமையாக விரட்டி அடித்து அவர்களுடைய நிலையை முடித்தவர்கள் யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதைத் தொடர்ந்து எகிப்தை அவர்கள் கைப்பற்றினார்கள். அதே போன்று வட ஆப்பிரிக்காவை அவர்கள் கைப்பற்றினார்கள். அதே போன்று மத்திய தரைக்கரை தீவுகளையும் அவர்கள் கைப்பற்றினார்கள். இப்படி மிக பெரும் வெற்றியை ஈட்டிய ஒரு சஹாபியாக, ஒரு ஹலீஃபாவாக இவர் இருக்கிறார். சரி, இதுல நாங்க இந்த இதை கொஞ்சம் விரிவாக நாங்க பார்க்கலாம். இவர்கள் வெற்றி ஈட்டிய அந்த பகுதியை நாங்க இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். அல் ஜபஹா அல் கர்பியா, மேற்கு பக்கமாக, மேற்கு பக்கமாக அவர்கள் ஈட்டிய வெற்றி. அதற்கு நாங்கள் சொல்வதென்றால், அதாவது ஃபுதுஹாத் பிலாது ஷாம், ஷாம் ஊர்களை வெற்றி கொண்டது. ஷாம் ஊர்களை அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அது மதீனாவிலிருந்து மேற்கு பக்கமாக இருந்தது. பிலாது ஷாம் என்று இப்பொழுது அறியப்பட்டிருக்கக்கூடியது சிரியா, ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன் போன்ற நாடுகள் அன்றைய காலத்தில் பிலாது ஷாம் என்று ஒரே பெயரில் அழைக்கப்பட்டன. இதற்காக வேண்டி தொடுத்த யுத்தம் யர்முக் யுத்தம். இது ஹிஜிரி 14 மாரகத்துல் யர்முக். இது எப்பொழுது நடந்தது? ஹிஜிரி 14 நடந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிலாபத்துக்கு வருகிறார்கள். முஸ்லிம்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலே அங்கே ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அந்த யர்முக் யுத்தத்திலே காஃபிர்களுடைய எண்ணிக்கை 200,000 இருந்தது. முஸ்லீம்கள் 24,000 பேர் தான் இருந்தார்கள். அவர்களை எண்ணிக்கை பாதிக்கவில்லை, முஸ்லீம்கள் தான் வெற்றி கொள்கிறார்கள். அதே போன்று அதை தொடர்ந்து திமிஷ்க் வெற்றி கொள்ளப்படுகிறது. அதே தொடர்ந்து ஷாமின் இன்னும் சில மதீனாக்கள், நகரங்கள் வெற்றி கொள்ளப்படுகின்றன. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஷாமை வெற்றி கொள்வதற்காக வேண்டி அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமை, அதே போன்று ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த பகுதிகளை வெற்றி கொள்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது. பைத்துல் மக்தீஸ் ஹிஜிரி 15 வருடம் வெற்றி கொள்ளப்படுகிறது. முஸ்லீம்கள் அனைவரும் பைத்துல் மக்தீஸை முற்றுகையிடுகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த பைத்துல் மக்தீஸ் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இதனுடைய திறப்பை கொடுப்பதென்றால் உமர் இங்கே வர வேண்டும். யார் வரணும்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதன் அமைப்பில் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்களிடத்திலே அந்த திறப்பு கொடுக்கப்படுகிறது. பின்பு அவர்கள் ஜிஸ்யா என்ற அடிப்படையில் அவர்கள் உடன்படிக்கை செய்யப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே முஸ்லீம்களை தோல்விக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஷாமின் கரையோர பகுதிகள் வெற்றி கொள்ளப்படுகிறது. இந்த பகுதிகளை வெற்றி கொள்வதற்காக வேண்டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா இப்னு அபி சுஃபியா, இவர்களுடைய தலைமையிலே படை அனுப்புகிறார்கள். அப்ப இந்த வெற்றியோடு, இந்த யுத்தத்துடன், இந்த வெற்றியுடன் ரோமர்கள் ஷாம் பகுதியில் இருந்து முழுமையாக விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். எந்த வெற்றியோட? ஷாம் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை வெற்றி கொள்வதோடு அப்ப ரோமர்கள் முழுமையாக விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இதை முடித்துவிட்டு அடுத்ததாக எகிப்துக்கு வராங்க. எகிப்துல வந்து ஹிஜ்ரி 20 வெற்றி கொள்ளப்படுகிறது. எகிப்தை பொறுத்த மட்டும் எகிப்துடைய ஆட்சி அதிகாரம் ரோமர்களுடைய கையில் தான் இருந்தது. அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் பலஸ்தீனை கைப்பற்றியதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு இடத்திலே உத்தரவு கேட்கிறார்கள், நாங்கள் எகிப்தையும் அடித்து பிடிக்க வேண்டும் உத்தரவு கேட்கிறார்கள். உத்தரவு கொடுக்கப்படுகிறது. அதன் அமைப்பிலே அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் எகிப்தையும் கைப்பற்றுகிறார்கள். அதே போன்று லிபியாவும் கைப்பற்றப்படுகிறது. இவ்வாறு ரோமர்கள் எந்தெந்த பகுதியில் இருந்தார்களோ அந்த பகுதிகள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டு அவர்கள் அனைவரும் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இது யாருடைய காலத்தில் நடந்தது? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த முக்கியமான வெற்றிகள், அது மேற்கு பக்கமாக நடந்த வெற்றிகளின் சுருக்கம். அடுத்ததாக கிழக்கு பக்கமாக நடந்த வெற்றிகள். கிழக்கு பக்கமாக யாருடன் யுத்தம் நடந்தது என்று கேட்டால் பாரசீகர்களுடன் நடந்த யுத்தம். திமிஷ்க் இப்பொழுது சிரியாவின் தலைநகரம். இது வெற்றி கொண்டதற்கு பின்னால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய படை ஈராக் பக்கமாக வருகிறது. அப்ப ஈராக் பக்கமாக வரும்படி யார் உத்தரவிடுகிறார்கள்? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய உத்தரவின்படிக்கு அங்கே வருகிறது. அதே போன்று அபு உபைத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய தலைமையில் இன்னும் ஒரு படையும் அனுப்பப்படுகிறது இவர்களுக்கு உதவியாக. அதே போன்று இன்னும் ஒரு படையும் அனுப்புகிறார்கள். ஜரீர் இப்னு பஜலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜரீர் அல் பஜலி ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் இன்னும் ஒரு படையும் இவர்களுக்கு உதவியாக அங்கே அனுப்பப்படுகிறது. இப்பொழுது இவர்கள் போற நேரத்தில், அதாவது அபு உபைத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அவர்கள் போற நேரத்திலே நமாரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் பாரசீகர்களுக்கும் இவர்களுக்கும் நடுவில் நடக்கின்ற யுத்தம் இது ஹிஜ்ரி 13 நடக்கிறது. அதே போன்று மாரக்கத் அல் ஜிஸ்ர் சொல்லக்கூடிய யுத்தம் இதுவும் இந்த யுத்தம். இதில் வந்து முஸ்லீம்கள் கொஞ்சம் தடுமாறின ஒரு யுத்தமாகவும் அது இருந்தது. இதில் தான் அவர்களுடைய தலைவர் அபு உபைத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அவர்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்படுகிறார்கள். இவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் அல் முசன்னா இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய இடத்திற்கு தலைமைத்துவத்தை ஏற்கிறார்கள். அதற்கு பின்னால் மாரக்கத்துல் புவைப் என்று சொல்லக்கூடிய இந்த யுத்தம் நடக்கிறது. இது ஹிஜ்ரி 13 நடக்கிறது. இது அல் முசன்னா இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே இது நடக்கிறது. அதை தொடர்ந்து மாரக்கத்துல் காதிசியத்துல் குப்ரா காதிசியா யுத்தம் நடைபெறுகிறது. இது முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி 16 இது நடைபெறுகிறது. இந்த யுத்தம் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலே இது நடைபெறுகிறது. இவர்கள் காதிசியாவிலே முகாம் அமைக்கிறார்கள். அந்த பாரசீகர்களுடைய படை எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது கேட்டால் 120,000 படை வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் மிக குறைந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் அவர்கள் இந்த யுத்தத்திலே வெற்றி அவர்களின் பக்கம்தான் இருந்தது. இந்த யுத்தம் தொடர்ச்சியாக 4 இருந்தன. எத்தனை நாட்கள்? தொடர்ச்சியாக 4 இந்த யுத்தம் நடைபெற்றது. அதே போன்று பாரசீகர்களுடைய தலைநகரான அல் மதாயின் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியும் வெற்றி கொள்ளப்படுகிறது. அப்ப அந்த இந்த மதாயினும் அதே போன்று இதை தொடர்ந்தும் சில ஊர்களும் வெற்றி கொள்வதோடு பாரசீகர்கள் அந்த பகுதியிலிருந்து மொத்தமாக ஆட்டப்படுகிறார்கள். இதை வெற்றி கொண்டதற்கு பின்னால் மதாயினுக்கு, அதாவது அதே வருடம் 16 வருடம் சஃபர் மாசம் என்ன செய்கிறார்கள், பாரசீகர்களுடைய தலைநகரான அந்த மதாயினுக்கு இவர்கள் செல்கிறார்கள். மதாயினிலே பாரசீகர்கள் யாருமே இருக்கவில்லை, மொத்தமாக யாருமே இருக்கவில்லை. அனைவரும் முஸ்லீம்களை கண்டு பயந்து விரண்டு ஓடிவிட்டார்கள். யாருமே இருக்கவில்லை. அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டது ஒரு பக்கம் இருக்க, அங்கே இருந்த படைகள் படை வீரர்கள் அவர்கள் யாருமே அங்கே காணப்படவில்லை. அதை தொடர்ந்து அஸ்தஹிர் சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடந்தது. அதுவும் 17 நடைபெற்றது. அதை தொடர்ந்து நஹாவிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தின் மூலமாக அந்த யுத்தம் ஹிஜ்ரி 21 நடைபெற்றது. அதை தொடர்ந்து பாரசீகர்கள் மொத்தமாக ஒழிக்கப்படுகிறார்கள். தோற்கடிக்கப்படுகிறார்கள். பாரசீகர்கள் இருந்த இடங்களெல்லாம் முஸ்லிம்களுடைய கைகளுக்கு வருகிறது. ஆனாலும் கூட பாரசீகர்கள் அவர்களுடைய படை வீரத்தால் அவர்கள் தோத்தாலும் அவர்கள் சிந்தனையால் அவர்கள் தோக்கவில்லை. இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகளை காலத்துக்கு காலம் அவர்கள் விதைத்துக் கொண்டே இருந்தார்கள். எவ்வாறு விதைத்தார்கள் என்று கேட்டால், ஒரு காலத்தில் இந்த அளவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தலை தூக்கி இருந்தது, அதற்கு பின்னால் இஸ்லாத்திலே பிளவுகள் அப்படியே உடைந்து சரிந்து விழுந்ததற்கு இவர்களும் ஒரு காரணமாகவே இவர்கள் இருந்தார்கள். இவர்களின் மூலமாகத்தான் இந்த ஷியாக்கள் பரவினார்கள். ஷியாக்கள் இவர்களுடைய சிந்தனையின் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள். அதே போன்று இன்னும் ஷியாக்களில் பல பிரிவுகளாக இவர்கள் உருவாக்கினார்கள். இவர்கள் உள்ளிருந்து வேலை செய்து இவர்களை உருவாக்கி இஸ்லாத்தை ஒரு வழி பண்ண இவர்கள் முயற்சி செய்தார்கள். அதிலும் கூட அவர்கள் வெற்றியும் கண்டார்கள். ஷியாக்களை உருவாக்கி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பலத்தை போக்கி இவர்கள் வெற்றியும் கொண்டார்கள். அந்த இவர்களுடைய அந்த பின்னணி கோபம்தான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஷஹீதுக்கும் ஷஹாதத்துக்கும் என்ன இருந்துச்சு, காரணமாக இருந்துச்சு. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யகூதிகளுடையவும் இந்த பாரசீகர்களுடையவும் அந்த சதியின் மூலமாக அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் தொழுகைக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே அபு லுலுவா அல் மஜூசி என்று சொல்லக்கூடிய அவனுடைய அந்த கூர்மையான ஆயுதத்தினால் அவர்கள் பல தடவைகள் தாக்கப்படுகிறார்கள். தாக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் 6 சஹாபாக்கள், அதாவது மூத்த சஹாபாக்களில் 6 பேரை நியமிக்கிறார்கள். இந்த 6 பேரும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட 6 சஹாபாக்கள். அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற முக்கியமான 6 சஹாபாக்களை நியமித்து அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களில் யாரையாவது ஒருவரை கலீஃபாவாக நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்ற பொறுப்பை அவர்களிடத்தில் கொடுத்துவிட்டு அவர்கள் அவர்களுடைய வஃபாத் துல்ஹிஜ்ஜா மாதம் ஹிஜ்ரி 23 நடைபெறுகிறது. இவர்களுடைய கிலாபத் 13 வருடங்கள் தொடர்ச்சியாக இவர்களுடைய ஆட்சி இருந்தது. இவர்களுடைய ஆட்சியில் தான் நிறைய நாடுகள் கைப்பற்றப்பட்டது. இஸ்லாத்திற்கு ஒரு பெரிய பலமும் இவர்களுடைய ஆட்சியிலே வந்ததை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சியிலே செய்த சில முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்று, அமீருல் மூமினீன் என்ற பட்டம் ஹலீஃபாவுக்கு சூட்டப்பட்டது. என்ன என்ன பட்டம் அது? அமீருல் மூமினீன் என்ற பட்டம் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. அதே போன்று படை வீரர்களுக்கென அவர்களுடைய பேர் பட்டியல்கள் தொகுக்கப்பட்டு அவர்களுக்கென சம்பளமாக கொடுக்கப்பட்டது, சிலர் என்ன செய்யப்பட்டுச்சு கொடுக்கப்பட்டது. அதே போன்று இந்த ஹிஜ்ரி ஆண்டை அவர்களுடைய காலத்தில் தான் என்ன செய்தார்கள், இந்த ஹிஜ்ரி ஆண்டு கூட அவர்கள் தான் உருவாக்கியது. அவர்கள் தான் அதை முதல் முதலாக அறிமுகப்படுத்தினார்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே. அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்த்தா நிறைய படிப்பினைக்குரிய விடயங்கள் நிறையவே இருக்குது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் அந்த இஸ்லாத்தை எப்படி அவர்கள் பின்பற்றினார்கள் என்ற விடங்களை நாங்கள் பார்த்தால் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள், படிப்பினைக்குரிய விஷயங்கள், எங்களுடைய இஸ்லாத்தை நாங்கள் சரி செய்கின்ற விஷயங்கள் நிறையவே காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இவர்களுடைய வரலாறை நாங்கள் படித்து, அவர்களுடைய ஆட்சி காலத்தை நாங்கள் படித்து, எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன எவைகளெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு அமைவாக இருக்கும் அவைகளை எடுத்து நாங்கள் சுவர்க்கத்தை அடையக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஆவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.